الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றுமே சொந்தம். சலவாத்தும் சலாமும் அருமை நபிநாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வந்தவர்கள், தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண் பெண்கள் மீதிலும் என்றுமே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஃதிகாஃபின் நீயத்துடன் பள்ளி வாயிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிறியோர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் எவற்றை எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை நாம் எடுத்து நடப்பதோடு, இவற்றையெல்லாம் உலகி தவிழ்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எம்மை தடுத்தானோ அவற்றிலே இருந்து நாம் உலகில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னையும் உங்களையும் வேண்டிக் கொள்வதோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இலங்கை நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கிய அந்த குர்ஆனிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவங்களை, வரலாறுகளை எடுத்துச் சொல்கிறான். அந்த வரலாறுகள் நபிமாருடைய வரலாறாக இருக்கலாம், அல்லது அந்த நபிமாருடைய காலத்திலே வாழ்ந்து வந்த அவருடைய எதிரிகளுடைய வரலாறாக இருக்கலாம். இவற்றை படிக்க வேண்டும், படித்து விளங்க வேண்டும் என்ற நோக்கிலே அல்லாஹ் இதுவரைக்கும் அக்குர்ஆனிலே அந்த வரலாறுகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வரலாறு என்று சொல்லும் பொழுது அதோடு சமூகத்துடைய முதுகெலும்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த சமூகத்துக்கு வரலாறு இல்லையோ அந்த சமூகம் முகவரியற்ற ஒரு சமூகமாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இலங்கையிலே வாழக்கூடிய நாம் முஸ்லீம்கள் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்புகள், எங்களுடைய மூதாதையர்கள் இஸ்லாத்துக்காக எங்களுடைய நாட்டுக்காக வேண்டி செய்த பணிகள், நாட்டோடு அவர்கள் எடுத்திருந்த பற்றுகள், இவ்வாறான வரலாற்று எத்தனையோ வரலாறுகள் முஸ்லீம்களுக்கும் மற்றைய மக்களுக்கும் இடையிலே இருந்த ஒற்றுமை, அன்பு, பரஸ்பரம் சுமார் 1300 வருடங்கள் இன்று நேற்று மாத்திரமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தொட்டே இலங்கைக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில வியாபார தொடர்புகள் இருந்தது. இலங்கையில இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், அதே போன்று கற்கள், இவைகளை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போவதும், அங்கிருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை சுமார் 1200 வருடங்கள், சுமார் 2000 வருட காலமாக இந்த அமைப்பு இருந்து வந்ததுதான். ஆனால் முஸ்லீம்களுடைய சரித்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் உமையாக்களுடைய காலம், அந்த உமையாக்களுடைய காலத்திலே பனு ஹாஷிம் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு உமையாக்களுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனையை தாக்கு பிடிக்க முடியாமல் அங்கிருந்து அவர்கள் நகர்ந்து வந்தார்கள். நகர்ந்து வந்து முதன் முதலாக குடியேறினார்கள் இலங்கை நாட்டிலே என்பதுதான் முஸ்லீம்களுடைய வரலாறுடைய ஆரம்பம். இந்த இலங்கையிலே வாழக்கூடிய இந்து மக்கள் அவர்களுக்கு என்ன வரலாறை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே வாழக்கூடியவர்கள் யாழ்ப்பாண வைபவ மாலை என அதுக்கு பெயரிட்டு ஒவ்வொருவரும் அதை பாதுகாத்து வருகிறார். எங்களுடைய வரலாறு நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று பெரும்பான்மை இனத்தைக்கூட சேர்ந்த சகோதரர்கள் அவருடைய சரித்திரம் அது பணது திணிக்கப்பட்டிருந்தாலும் கூட, தீவ வம்சம், மகாவம்சம் இவ்வாறு அந்த இரண்டிலையும் கூட அவருடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதையும் இன்று பாதுகாக்கப்பட்டது. ஆனால் எங்களை போன்ற முஸ்லீம்கள் எங்களுடைய சரித்திரங்களை இதுவரைக்கும் விளங்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இலங்கை வாழ் முஸ்லீம்கள் நாம் பரம்பரை பரம்பரையாக வாழக்கூடியவர்கள், தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடியவர்கள் என்ற கருத்தெல்லாம் பல இடத்திலே நாம் சொல்லக்கூடிய வழக்கம். இருந்தாலும் கூட முஸ்லீம்களுடைய பூர்வீகம் ஆரம்பம் எது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கியாக வேண்டும். மற்ற மக்கள் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதுக்கேற்ற பதிலை சொல்ல, அதுக்கு தக்க பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இம்முடைய வரலாறுகளை நாங்கள் விளங்கியிருப்பதாக இருந்தால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல உமையாக்களுடைய காலத்திலே கொடுமைக்கு உட்பட்டப்பட்ட பனு ஹாஷிம் குலத்தவர்கள் இலங்கைக்கு அவ்வாறு நகர்ந்து வந்தார்கள், இலங்கையிலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அக்காலம் இன்றல்ல, சுமார் 1200 வருடங்கள் ஆகிவிடுகிறது. இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அக்காலத்திலே இலங்கையை ஆட்சி செய்தவர்களும் சிங்கள அரசர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், முஸ்லீம்களுடன் மிகவும் உறவு வைத்திருந்தவர்கள், தன்னுடைய அனைத்து தேவைகளுக்கும் முஸ்லீம்களை நம்பியிருந்தவர்கள். இவர்கள்தான் அன்று வந்த முஸ்லீம்களையும் வரவேற்று நாட்டிலே வாழ விட்டார்கள். இவ்வாறான காலம் கொஞ்சம் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கு வந்தவர்களுடைய பெற்றோர்கள் இருந்த சில பிள்ளைகள் நாட்டிலே இருந்தார்கள். இமாம் ஹசீனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அஜாயிபுல் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நூலிலே இவ்வாறான பல கருத்துக்களை அழகான வகையிலே எடுத்துரைக்கின்றார்கள். அதே பனு ஹாஷிம் குடும்பத்தவர்கள் இலங்கையிலே வாழக்கூடிய நேரத்தில் அதிகமானவர்கள் பெற்றோரை இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு குர்ஆனை படிப்பதற்கோ இஸ்லாமிய அறிவுகளை விளங்குவதற்கோ இந்த நாட்டிலே யாருமே இருக்கவில்லை. அன்றிருந்த அரசன் இதை உணர்ந்திருந்தான். இவர்களை நாம் ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு நாம் அனுப்பி அந்த நாட்டிலே இவர்களுடைய மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக என்னாலான உதவியை நாம் செய்ய வேண்டும் என அவ்வாறு அனைத்து பிள்ளைகளையும் எடுத்து ஒரு கப்பலிலே அவர்களை ஏற்றி அவர்களை அனுப்பி வைத்தான் பாக்தாதுக்கு. அதே நேரத்திலே பாக்தாதிலே இருந்த அந்த கவர்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்று சொல்லக்கூடியவர் அவர்களுடைய காலத்தில் அனுப்பி வைத்தார். இந்த கப்பல் இவர்களை சுமந்து சென்று இன்று நாம் சொல்லக்கூடிய கராச்சி, அதுக்கு ஆரம்பத்திலே வேறொரு பெயர் இருந்தது. அங்கு சென்றக்கூடிய நேரத்திலே கடலிலே இருந்த கடற்படை கொள்ளையர்கள் அக்கப்பலை அவ்வாறு இடைநிறுத்தி அதிலே இருந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை அவ்வாறு விட்டுவிட அவர்கள் அனாதையாக ஒரு பக்கம் சென்றுவிட அதிலே இருந்த ஒரு பெண் யா ஹஜ்ஜாஜ் யா ஹஜ்ஜாஜ் என்று சொல்லை சொல்ல சொல்ல அது அவ்வாறு காற்று காற்றா போய் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காதிலே அது கேட்க என்ன நடந்தது எம்முடைய மக்களுக்கு என்று அவரை நினைத்து உடனே அந்த கராச்சியை ஆட்சி செய்து வந்த ராய் தாஹிர் என்று சொல்லக்கூடியவருக்கு கடிதத்தை அனுப்பி வைத்தார். இவ்வாறு வந்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஒரு பௌக்கமாக வைத்துவிட்டு எம்மிடத்திலே அனுப்பிவிட வேண்டும். ஆனால் அக்கடிதத்துக்கு எந்த பதிலும் போகவில்லை. திரும்ப அவர் அங்கிருந்து யுத்தம் மேற்கொண்டு அந்த கராச்சியை அவருடைய காலத்திலே கைப்பற்றினார்கள். அப்பிள்ளைகள் படிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்ற வழியையும் காட்டினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமையாக்களுடைய காலத்திலே இருந்துதான் முஸ்லீம்களுடைய வரலாறுகள் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து இதுவரைக்கும் முஸ்லீம்கள் இலங்கையிலே மற்ற மக்களுடன் பெரும்பான்மை இனத்தவருடன் அன்று வாழ்ந்த அரசருடன் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சரித்திர ரீதியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியக்குத்தி சகோதரர்களே, ஆங்கிலேய எழுத்தாளர்கள் ஒருவரல்ல இருவர், பலர் கூட இலங்கை முஸ்லீம்களுடைய சரித்திரத்தை அவர்கள் எழுதாமல் விட்டுவிடவில்லை. சர் அலெக்சாண்டர் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில எழுத்தாளர்கள் கூட இன்றல்ல, சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய புத்தகத்திலே இலங்கை முஸ்லீம் என்ற தலைப்பில் முஸ்லீம்கள் இலங்கையிலே அவர்களுடைய ஆரம்ப வரலாறை அழகான முறையிலே எழுதி காட்டித்தான் இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து அவர்கள் இறந்து விட்டார்கள். இவர்கள் மக்காவிலே பிறந்து நல்ல நாலு செய்திகளை சொல்லுவதாக அன்று இலங்கையிலே வாழ்ந்த ஒரு சிங்கள அரசன் அவருக்கு அந்த செய்திகள் வருகிறது. வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்காவிலே ஒரு நபி பிறந்திருக்கிறார், அந்த நபியை நாம் விளங்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் அதை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அண்டு இலங்கை நாட்டிலே வாழ்ந்த ஒரு சிங்கள அரசர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் போய் சந்திக்க வேண்டும், அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என ஒருவரையும் அவருக்கு உதவியாக ஒருவரையும் அனுப்பி வைத்தார். இலங்கையிலே இருந்து இன்று போல் வாகன வசதிகள் இருக்கவில்லை, ஒழுங்கான பாதைகள் இருக்கவில்லை, ஏதோ கஷ்டப்பட்டு அவர்கள் இலங்கையிலே இருந்து மதீனாவுக்கு போய் சேரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறந்து ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்னருடைய ஆட்சி காலம் அவர்களும் வாழ்ந்து இறந்து விட்டார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹுடைய காலத்திலே தான் போய் சேர்ந்தார்கள். அவ்வாறு சேர்ந்து அந்த அரசன் சொன்ன விடயங்களை அவர்களுக்கு சொல்வதற்கு பாஷை விளங்கவில்லை. இவர்கள் சுதேச பாஷை இலங்கையிலே பேசப்படக்கூடிய சிங்கள பாஷையை தான் பேசினார்கள். அங்கிருந்தவர்கள் அரபு மொழி பேச எந்த புதிரும் அவர்களுக்கு விளங்கவில்லை. இருந்தாலும் போன நோக்கத்தை ஏதோ ஒரு அமைப்பிலே அவர்களுக்கு சொல்லி காட்ட அவருடைய பதிலெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதை பொறுப்பாக அனுப்பியவர் இடையிலே இறந்து விட்டார். அதற்கு உதவியாக அனுப்பியவர் வந்த அரசனை சேர்ந்து விட்டார். உதவியாக அனுப்பினவரிடத்திலேயும் கூட ஒழுங்கான பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை. அன்று அல்லாஹுடைய முடிவோ தெரியாது. அன்று சென்ற அந்த அரசனுடைய காலத்திலே சென்றவர் ஒழுங்கான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயங்களை எடுத்து வந்து இங்கு வாழ்ந்த அந்த அரசனிடத்திலே சொல்லியிருந்தால் இந்த எம்முடைய நாட்டுடைய நிலைமை எங்கேயோ இருக்கும். ஏதோ அல்லாஹுடைய முடிவின் காரணத்தினால் அவர் இறந்து விட்டார். சென்று அவருடைய உதவியாளர் மட்டும் வந்து சேர்ந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு எதை சொன்னாரோ சொன்ன விடயங்களை சொல்வதற்குரிய அமைப்பு கிடைக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால முஸ்லீம்களுடைய வரலாறு என்பதை நாங்கள் கொஞ்சம் விளங்கித்தான் இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு சரித்திர ஆசிரியர்கள் எதை சொன்னாலும் அனைத்து சரித்திர ஆசிரியருடைய முடிவும் இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு 1000 வருடங்களை தாண்டிவிட்டது என்றதுதான். ஆனால் இன்று எங்களை எம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பின்பான்மை இனத்தவர்கள் இவர்கள் வந்த நோக்கம் என்ன? இவர்கள் எம்மை வந்து எம்முடைய நாட்டை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதுவுமே நாட்டுக்கு செய்யவில்லை, எங்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாசிக்காக வேண்டிமே மாத்திரம் தான் பேசக்கூடியவர்கள். அவருடைய நடத்தைகள் இப்படித்தான் என்று பல இடங்களிலே பல கருத்துக்களை வருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு முன்வான் எங்களுடைய மூதாதையர்கள் 1 வருடம் 2 வருடம் அல்ல, 100 வருடம் 200 வருடம் அல்ல, பல 100 வருட காலமாக இலங்கையே ஆட்சி செய்த அந்த சிங்கள அரசர்களுக்கு எவ்வாறு உதவியாக இருந்தார்கள் என்பது இன்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட அந்த சரித்திரங்கள் அப்படியே வரலாறுகள் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அந்த சரித்திரம் அவர்களுக்கும் கூட தெரியாது. கிட்டடியிலே 2-3 வருடங்களுக்கு முன்னால் எமது நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முஸ்லீம்களுடைய சரித்திரம் என்றால் 150-200 வருடங்கள் தான் இருக்கலாம் என லேசாக சொல்லிவிட்டு சென்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை எப்படியெல்லாம் நம்முடைய சரித்திரத்தை மறைக்க முடியுமோ மாற்ற முடியுமோ அவ்வளவு மூலமாக அவ்வளவு அதற்கேற்ற வேலைகள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் சொல்கிறது. ஆனால் அவருடைய சரித்திர புத்தகங்களிலையும் கூட நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த மகாவம்சம் சொல்லக்கூடிய புத்தகத்திலையும் முஸ்லீம்களுடைய சரித்திரங்கள் லேசான முறையில் சாற்றப்பட்டு தான் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு அதை அழித்துவிட முடியாது. அதை மொழிபெயர்க்கியவர் கூட ஒழுங்கான முறையிலே அந்த கருத்தை சொல்லித்தான் வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் எம்முடைய காலம் ஆரம்பமாகிறது என்று விளங்கியிருக்கிறோம். எம்முடைய நாட்டிலே வாழ்ந்த எம்முடைய நாட்டை ஆட்சி செய்த அந்த சிங்கள அரசர்கள் முஸ்லீம்களுடன் நடந்து கொண்ட முறை, முஸ்லீம் நாடுகளுடன் தன்னுடன் தன் கொண்டிருந்த வியாபார துறையிலே ஒற்றுமைகள், தன்னுடைய நாட்டிலே இருந்து பொருட்களை முஸ்லீம் நாடுகளுக்கு அனுப்பியது, அங்கிருந்த பொருட்களை கொண்டு வந்து இலங்கை நாட்டுக்கு கொடுத்தது, இவை அனைத்தையும் இதுவரைக்கும் எழுத்து வடிவமாகத்தான் இருக்கிறது. இலங்கை நாட்டிலே வாழ்ந்து வந்த ஒரு அரசர், அந்த அரசர் மிஸ்ரிலே வாழ்வான் ஒரு அரசனுக்கு கடிதம் எழுதுகிறார். இலங்கை என்று சொன்னால் மிசுறுதான், மிசுறு என்று சொன்னால் இலங்கை தான். இது சுதேச பாசையிலே சிங்கள பாசையிலே ஒரு மனப்பத்தையிலே எழுதப்பட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எம்முடைய நாட்டிலே உங்களுக்கு தேவையான அனைத்து உடையவும் என்னிடத்திலே இருக்கிறது. மாணிக்க கற்கள் வேண்டுமா, யானை தந்தங்கள் வேண்டுமா, இதே போன்று வாசனை திரவியங்கள் வேண்டுமா, அல்லது யுத்தத்துக்கு தேவையான ஈட்டிகளை செய்வதற்கேற்ற முறையிலே உயரமான மரங்கள் தேவையா, இவை அனைத்தும் என்னிடத்திலே இருக்கிறது. நான் உங்களிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறேன். என்னுடைய அரசபையிலே இருக்கக்கூடிய ஒருவரையும் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய பல வளரையும் நான் அனுப்பி வைத்திருக்கிறேன். ஆக இக்கடிதத்தை நீங்கள் நன்றாக முறையிலே பார்த்துவிட்டு இதனுடைய பதிலை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட வேண்டும். இன்றல்ல, சுமாரா 1000 வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டுக்கும் இலங்கை நாட்டுக்கும் இருந்த வியாபார தொடர்புகள் முஸ்லீம்கள் மத்தியிலே இங்கு வாழ்ந்த சிங்கள அரசர்களிடத்திலே எவ்வளவு தொடர்பு இருந்தது என்பதை இந்த சரித்திரங்கள் சொல்லி காட்டுகிறது. இந்த வரலாறுகளை விளங்கினாலும் கூட அந்த வரலாறை மறைக்கக்கூடிய அளவுக்கு தான் எம்முடைய நாட்டிலே மக்கள் மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பனு ஹாஷிம் உமையாக்களுடைய காலத்திலே கொடுமையின் காரணத்தை அனுப்பப்பட்ட சரித்திரம் தான் ஆரம்பம் என்பதை விளங்கியிருக்கிறோம். அதற்கு பின்னால் இலங்கையிலே முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். குறிப்பாக கரையோரத்திலே, கரையோர பகுதி மாத்திரையிலே இருந்து கொழும்பு வரும் வரைக்கும் அதிகமான முஸ்லீம்கள் கரையோர பகுதியிலே வாழ்ந்தார்கள். நோக்கம் என்னென்று சொன்னால், தன்னுடைய வியாபாரங்களுக்கு ஏற்ற முறையிலே அந்த வியாபாரத்தை செய்வதற்கும் கொடுக்கல் வாங்கல் பன்றமாற்று வியாபாரம் இதற்கு லேசான முறையிலே கடல் பக்கத்தை தான், கடல் மார்க்கமாக தான் வந்தார்கள். அதே கடல் மார்க்கத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி. இவ்வாறு வாழ்ந்து வந்தவர்கள் இவருடைய சரித்திர வரலாறுகள் எழுத்திலே ஆரம்பமாக எழுதப்படவிட்டாலும் கூட, அன்னார் இறந்ததும் பின்னால் அவருடைய கபர்களுக்கு நாட்டப்பட்ட அந்த மீதானுடைய கருத்துகள், மீதானிலே பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துகள், அவர்கள் வாழ்ந்தது, இவை அனைத்தையும் அந்த மீதானிலே பதுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு உடையத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். இலங்கையிலே முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே முஸ்லீம்கள் படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், ஹதீஸ்களை விளங்க வேண்டும் என்பதற்காக யாரும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இலங்கையிலே இருந்து அன்று வாழ்ந்த முஸ்லீம்கள் ஈராக் நாட்டுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருந்தது. அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த கவர்னருக்கு இலங்கையிலே இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அன்று வாழ்ந்த முஸ்லீம்கள் பல 100 வருடங்களுக்கு முன்னால் எம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் குர்ஆன் ஓத வேண்டும், அவருடைய மார்க்க விடயங்களை செய்ய வேண்டும், அதற்காக வேண்டிய ஒரு இமாமை நீங்கள் அனுப்ப வேண்டும். உடனே அங்கிருந்து அபு பகாயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் ஒரு ஆலிம், அந்த ஆலிமை அனுப்பி வைத்தார். அவர் இலங்கைக்கு வந்து கொழும்பிலே ஒரு பெரும் பள்ளியை கட்டினார். கொழும்பிலே அக்காலம் பள்ளிவாயில் இருக்கவில்லை, அது எந்த பள்ளி என்ற கருத்தையும் குறிப்பிடவில்லை. ஒரு நேரம் கொழும்பு பெரிய பள்ளி வாயிலாக இருக்கலாம். இந்த பள்ளியை அவர் கட்டி அதிலே அவர்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுப்பது மாத்திரமல்ல, மார்க்க விடயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இருந்த அவர்கள் காலப்போக்கிலே இறந்து விட்டார்கள். இறந்ததும் பின்னால் அவர்களை அந்த பள்ளிக்கு பக்கத்திலே அடக்கப்பட்டது. அடக்கி அவருடைய அந்த மக்பராவிலே ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி ஒரு கல்லிலே அரபிலே எழுதப்பட்டு அவருடைய பேர் அபு பகாயா, அவர் பிறந்தவர் ஈராக்கு நாட்டிலே, இங்கு இவ்வளவு காலம் அவர்கள் சேவை செய்தார், சேவை செய்த அந்த கல்லட்டு ஈராக்கிலே இருந்து இங்கே அனுப்பப்பட்டு அவருடைய கபருக்கு மேலாக நாட்டப்பட்டது. பல வருட காலமாக அது இருக்க, அதற்கு பின்னால் எப்பொழுது இலங்கைக்கு போத்துக்கேயர்கள் அதே போன்று ஒல்லாந்தவர்கள் படையெடுத்தார்களோ, படையெடுத்த காலம் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு இருந்து, அதற்கு பின்னால் அங்கிருந்த ஒல்லாந்த தலைவர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் கோபத்துடன் பார்க்கக்கூடியவர்கள், அவர் அந்த இடத்துக்கு சென்று அந்த கல்லை அவர் எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஏறி மிதித்து மிதித்து போகக்கூடிய ஒரு படியாகத்தான் உபயோகித்தார். அந்த இடத்திலே அது எடுக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஏறி போகக்கூடிய ஒரு படியாக வைத்தார். காலப்போக்கிலே இலங்கை நாட்டிலே இருந்த நீதி அரசர் அவர் ஒரு வெள்ளையர் தான், சர் ஆக்டஸ் அலெக்சாண்டர் ஜோன் என்று சொல்லக்கூடியவர். இவர் இதை கேள்வியுற்று அங்கு சென்று பார்த்தார். அரபி எழுத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து உடனே இப்பிருக்கக்கூடிய கொழும்பு மியூசியத்துக்கு அவர் அனுப்பினார். ஆனால் அது விளங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் அதனுடைய ஒரு பிரதியை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு அன்று அனுப்பி அதனுடைய எழுதப்பட்டிருக்கக்கூடிய உடையங்களை விளங்கி அந்த உடையங்களை இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த மீதானுகளே இவருடைய பெயர் இதுதான். இவர் இத்தனை வருடங்கள் இங்கிருந்தார்கள். சுமார் இது 800 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த கல் இப்பொழுது கேம்பிரிட்ஜில் இருக்கிறதோ அல்லது எமது மியூசியத்தில் இருக்கிறதோ என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை. கண்ணியக்குறிச்சுரிய சகோதரர்களே, இவ்வாறு ஒன்றல்ல இரண்டல்ல முஸ்லீம்களுடைய வரலாறுகள் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் விளங்கி வைக்க வேண்டும். கேட்டவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலையாவது நாங்கள் வழங்க வேண்டும். எமது நாட்டுக்கு நாம் செய்த பங்களிப்புகளை பற்றி கதைக்க வேண்டும். எங்களுக்கு முன் வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்கள் சிங்கள அரசர்களுடன் எப்படி வாழ்ந்தார்கள் அந்த விடயங்களை பற்றி சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால வரக்கூடிய ஒரு ஜும்மாவிலே நாங்கள் அதை கவனிப்போம். வரக்கூடிய ஜும்மாக்கள் இந்த விம்மரிடம் தந்தால் அந்த கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவோம். யா அல்லாஹ், எம்மை புரிந்து கொள்வா. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்துக்கோ. ரஹ்மானே, எம்மை பெற்று வளர்த்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னித்துக்கோ. யா அல்லாஹ், எமக்கு வழிகாட்டி உஸ்தாமருடைய பாவங்களை மன்னித்துக்கோ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய நோய் நொம்பங்களை குணமாக்கி விடியா அல்லாஹ். யாரெல்லாம் தவிக்க முடியாத நோயிலே இருக்கிறதோ அவர்களும் நோயை குணமாக்கி விடியா அல்லாஹ். தவிக்க முடியாத நோயிலே இருந்து எம் அனைவரையும் பாதுகாத்துக்கோ ரஹ்மானே. எங்களுடைய வாழ்ந்து செய்து சென்ற எம்முடைய மூதாக்களுடைய மூதாக்களை புரிந்துக்கோ ரஹ்மானே. அவருடைய கபடுகளை வலிச்சு வீடாக மாற்றி விடியா அல்லாஹ். அவர்கள் மனிதனண்ட போதாவிலே எத்தனையோ தப்புகள் தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம். அவை அனைத்தையும் யா அல்லாஹ் நீயே மன்னித்து அவர்களுக்கு நான் கயாமத்திலே சுவர்க்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.